السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் நிக்காஹ் நடைபெறுறது அல்லாஹு தஆலா அவருக்கு செய்யக்கூடிய பெரிய நியமத்துக்கள் ஒன்று. கியாமத்துடைய நாளில் மனிதன்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் முடித்தவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், ஐஃபுல் அலம் உஸவ்விஜ்க, பேரை சொல்லி நான் உனக்கு திருமணம் முடிச்சு தர இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். திருமணம் என்று சொல்றது, நிக்காக நடக்கிறது, அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்துக்கள்ல ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துல எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் என்ன நோக்கத்துல என்ன நீயத்துல நாங்கள் அதை செய்கிறோம் என்றதை வச்சுதான் அல்லாஹு தஆலா அதனுடைய சில முடிவுகளையும் அதனுடைய பிரதிபலிப்புகளையும் ஏற்படுத்துகிறான். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலி பெரிசாக கிடைக்கிறதும் சின்னதாக கிடைக்கிறதும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் என்ன நீயத்தில் அந்த காரியத்தை செய்கிறோம் என்றதை வச்சுதான் முடிவு செய்யப்படுகிறது. நாங்கள் செய்கிற காரியம் சிறுசாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எங்களுடைய மனசு எப்படி இருக்கிறது, எங்களுடைய நீயத்து எவ்வளவு பெருசாக இருக்கிறது என்றதை வச்சு அல்லாஹு தஆலா அதனுடைய முடிவுகளை செய்கிறான், அதனுடைய கூலிகளை பெருசாக ஆக்குறான், சின்னதாக ஆக்குறான். திருமணம் நிக்காஹ் செய்யும் பொழுது என்ன நீயத்தில் இந்த நிக்காஹ்கள் நடைபெற வேணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், மூணு பேர்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுடைய கடமை. அந்த மூணு பேரும் எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லை, எதையும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த காரியத்தை அந்த நீயத்தோட செய்யும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய உதவி அவர்களோட சேருது. அதுல ஒன்று சொன்னார்கள், அன்னாக்கியா யுரீதுல் அஃபாஃப், ஒருவர் நிக்கா செய்கிறார், அவருடைய நோக்கம் அவருடைய நீயத் இந்த நிக்காஹ் மூலமாக நான் வாழ்க்கையில பேணுதலை உண்டாக்கி கொள்ள வேண்டும், பாவத்தில் இருந்து தூரமாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற நீயத்தில் ஒருவர் நிக்காஹ் செய்வார் என்றிருந்தால் அவருக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுடைய கடமை. அவர் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நான் எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்த போறேன், இதையால் இதை கொண்டு போக இயலுமா என்ற பயம் எந்த திசையிலையும் எந்த பகுதியிலையும் அவருக்கு அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உதவி செய்யற கடமை அல்லாஹு தஆலா ஏற்றிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு திருமணம் முடிக்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், லம் யதஸவ்வஜஹா இல்லா லியுத்த பஸரா ويحسن فرجا ويصل رحما بارك الله له فيها وبارك لها فيه. ஒருவர் திருமணம் முடிக்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது அவருடைய நீயத் தன்னுடைய பார்வையை இந்த திருமணத்தின் மூலமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேணும். நான் திருமணம் முடிச்சு கெட்ட பார்வைகள் தவறான பார்வைகள் இருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ள வேணும் என்ற நீயத்தில் ஒருவர் முடிக்கிறார். இரண்டாவது, தன்னுடைய ரகசிய வாழ்க்கையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றதற்காக வேண்டி திருமணம் முடிக்கிறார், நான் தவறான வழிகள் என்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடாது. மூணாவது, திருமணம் முடிக்கிறார், குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும் என்ற நீயத்தில், குடும்பத்தோட சேர்ந்து நடக்க வேணும் என்ற நீயத்தில் திருமணம் முடிச்சால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த விஷயம் சாதாரணமானதல்ல. சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா, அந்த பெண்ணில அவருக்கு அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து விடுவான். கணவனுக்கு மனைவியில பரக்கத் செய்வான், மனைவிக்கு கணவனுடைய கணவன்ல அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து விடுவான். இந்த நீயத்துலதான், இந்த நல்ல நீயத்துக்கள்ல பெரிய நீயத்துக்கள்ல திருமணம் நடக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய கூலியும் பெருசு, அதை கொண்டு உண்டாகக்கூடிய பிரதிபலிப்புகளும் அது மிச்சம் பெருசாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நாங்கள் நினைக்கிறது அதிகமாக இந்த எங்களோட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை என்றது சின்ன ஒரு பகுதி, எங்களோட வெளி வாழ்க்கை என்றது ஒரு பெரிய பகுதி என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட செயல்பாடுகளும் அப்படிதான் அமைஞ்சிருக்குது, வெளி வேலைகள் எங்களுக்கு நிறைய இருக்குது, குடும்பம் என்னுடைய ஒரு சின்ன ஒரு பகுதியாக நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறது மாதிரி அல்ல, குடும்பம் என்று சொல்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதி. குடும்ப வாழ்க்கை ஒருவருக்கு சந்தோஷமாக அமையும் பொழுது, திருப்திகரமாக அமையும் பொழுது, அவருடைய வெளி வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு துறையிலையும் அது அதனுடைய செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் அவர் சந்தோஷமாக இருப்பார், உற்சாகமாக இருப்பார். குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷம் இருந்தால், திருப்தி இருந்தால், குடும்ப வாழ்க்கை திருப்தி இல்லாம போகும் பொழுது அவர் தன்னுடைய தொழிலையும் ஏனைய எல்லா துறைகளிலையும் ஒரு விதமான நெருக்கடியையும், ஒரு விதமான அதாவது உற்சாகம் இல்லாத நிலையையும் அவர் உணர ஆரம்பிக்கிறார். குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு பெரிய பகுதி வாழ்க்கையுடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் பிஸியாக இருந்தவர்கள், மிச்சம் வேலை உள்ளவர்களாக இருந்தவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பலவிதமான வேலைகள் ஒரு தனி நபருடைய பொறுப்புல இருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நேரம் இல்லை, எனக்கு மந்து கொள்ள கிடைக்கல, வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல, இன்னைக்கு ராவு முழுக்க வரவே இல்லை, அந்த வேலையில் இருந்தாங்க, இந்த வேலையில் இருந்தாங்க என்ற செய்திகளை பார்க்கவே இல்லாது குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அரைவாசி பகுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில முக்கியத்துவம் செலுத்தி இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷம் என்றது நாம் யாரு என்றதுல தங்கி இருக்கிறதில்லை. குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அது நான் தான் யாரு என்பதில் தங்கி இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. நான் யாரு, நான் என்ன படிப்பு படிச்சிருக்கிறேன் என்றதை வச்சல்ல என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷம். நான் என்ன நிறத்துல இருக்கிறேன் என்றதை வச்சு எனக்கு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிறதல்ல. நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பலம் உள்ளவனாக இருக்கிறேன் என்றதுல குடும்ப யாருடைய குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷமும் தங்கி இருக்கல. குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷம் எங்க தங்கி இருக்கிறது என்றால், நான் எப்படி நடக்கிறேன், யாராகவும் இருக்கலாம், நான் என்ன நிறத்திலையும் இருக்கலாம், என்னுடைய படிப்பு எப்படியும் இருக்கலாம், நான் என்னுடைய எந்த குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம், நான் எப்படி நடக்கிறேன் என்பதுலதான் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷம் இருக்கிறது. எப்படி நடக்கிறேன், எப்படி நடக்கிறேன் என்று இதுக்கு சொல்றது எங்களுடைய அஹ்லாக்குகள், பண்புகள். பெரிய படித்தவராக இருக்கிறார், நல்ல பலசாலியாக இருக்கிறார், அழகுள்ளவராக இருக்கிறார், ஆனால் இவரிடத்தில் நல்ல பண்புகள் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை ஒரு நாளும் சந்தோஷமாக அமைய மாட்டாது, அமைய இயலாது. பெரிசாக படிக்கவும் இல்லை, பெரிசாக அளவும் இல்லை, பெரிய பலசாலியும் அல்ல, எல்லா விதமான திறமைகளும் உள்ளவராகவும் இல்லை, ஆனாலும் நல்ல பண்புகள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர் எந்த எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வார், வாழ்க்கையில ஒரு இன்பம் கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அஹ்லாக் என்று சொல்றது இது நாங்களாக எங்கள்கிட்ட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்று. அது வெறும் எங்களுடைய படிப்புகளால் வரக்கூடிய ஒன்றும் அல்ல, எங்களுடைய கல்வியால, எங்களுடைய பணத்தினால வரக்கூடிய ஒன்றும் அல்ல. சிலர் நினைக்கிறது நிறைய பணம் சம்பாதிச்சு அதுக்கு பின்னால் எல்லாரோடையும் அஹ்லாக்காக நடந்து கொள்ள இயலும், பண்பாக நடக்கலாம், குடும்பத்தோடு நல்லா சேர்ந்து நடக்கலாம். இந்த அஹ்லாக் பண்புகள் என்றது இது வந்து பணத்தால வரக்கூடிய ஒன்று அல்ல, இது எங்களுடைய அழகால வரக்கூடியதும் அல்ல, எங்களுடைய கல்வியால வரக்கூடியதும் அல்ல. சில நேரங்களில் பெரிய கல்விமானாக இருப்பார், நிறைய நிறைய பெரும் கருத்துக்கள் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனா குடும்பத்தில் அஹ்லாக் இல்லாதவர்களாக இருப்பாங்க. அஹ்லாக் என்பது நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அது எங்களுடைய தர்பியத்து மூலமாக வரக்கூடியது. அஹ்லாக் என்றது ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு தன்னிடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. கோபத்தை விழுங்க சொல்லியிருக்கு, கோபம் வரக்கூடாது என்று சொல்லல, கோபத்தை விழுங்க, கோபம் வரும், அந்த கோபத்தை விழுங்குறது தான் அஹ்லாக், கோபத்தை விழுங்குறது அஹ்லாக். குடும்ப வாழ்க்கை என்ற பொறுத்தவரையில உலகத்துல திருமணம் முடிச்சிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருக்க வேண்டும், உலகத்துல பூர்த்தியாக முழுமை பெற்றவர்கள், பூர்த்தியாக நூற்றுக்கு நூறு வீதம் நல்லவர்கள் என்று யாருமே இல்லை. நபிமார்கள் அல்லாவினால விதிவிலக்காக்கப்பட்டவர்கள், அவர்களை தவிர வேறு யாரும் உலகத்துல பூர்த்தியாக நல்லவர்கள், நூற்றுக்கு நூறு வீதம் முழுமையை பெற்றவர்கள் என்று யாருமே இல்லை. அதே நேரத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் கெட்டவர்கள் என்றும் யாரும் இல்லை. நல்லவர்கள் என்று மக்கள் யாருக்கு சொல்றாங்க என்றால், யாருடைய நலவுகள் அதிகமாகவும் கெடுதிகள் குறைவாகவும் இருக்கிறோ இவர்களை மக்கள் நல்லவர்கள் என்று சொல்றாங்க. கெட்டவர்கள் என்று மக்கள் யார சொல்றாங்க, யாருடைய கெடுதிகள் கூட நலவுகள் குறைவு இவர்களுக்கு கெட்டவர்கள் என்று சொல்றாங்க. நாங்கள் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் அந்த பெண்களும், நாங்கள் திருமணம் முடிச்சிருக்கிற பெண்களும் மனிதர்கள் ஒருவர் தான், நூற்றுக்கு நூறு வீதம் முழுமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்த்தால் அது யாருக்கு உலகத்தில் நடக்க இயலாது. நூற்றுக்கு நூறு வீதம் கெட்டவன் என்று யாரையும் நாங்கள் சொல்லவும் இல்லை. அது எவ்வளவு கெட்டவர் என்று மக்கள் சொன்னாலும் கிட்ட போய் பார்த்தால் அவனுடைய ஒரு நலவு இருக்கும், பல நலவுகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு இதான் வழிகாட்டுறாங்க. இன் கரிஹ மின்ஹா குலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹா, உங்களுடைய மனைவியில ஒரு பண்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம், அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு, அது உங்களுக்கு வெறுப்புள்ளதாக இருந்தால், சிலருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஏன்னா மனைவி கொஞ்சம் இதுலேயும் அவசரப்படுறது இல்லை, சரியான மெது மெதுவாகத்தான் வேலை செய்யறது, அவர் கொஞ்சம் மறதி கூட இந்த இந்த இதை விளையாடி இருக்கு சொன்னாலும் அது திரும்ப திரும்ப அந்த தப்பை விடுவா, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அவர்கள் வெறுக்கக்கூடியது மனைமார்களிடத்துல. பலருக்கு பலவிதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க, நீங்க அதையே பார்த்து கொண்டீங்கன்னா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ரதிய மின்ஹா ஆஹர், எங்களுக்கு வழிகாட்டுறாங்க, அதை போய் நேராக்க போகவானம், அதை போய் திருத்த போகவானம். ரதிய மின்ஹா ஆஹர், அந்த பெண்ணிடத்துல நீங்க திருப்தி காணக்கூடிய ஏதோ ஒரு பண்பு இருக்கிறது, அதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, திருப்தி காணுங்க. இந்த முறையை நாம குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கலாம், நியசந்தோஷமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பூர்த்தியான திருப்தியை அடையக்கூடிய முறையை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியை அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அழகாக திருமணங்கள் நடக்குது, அழகாக அவர்களுக்குரிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு குடும்பங்களை நாங்க சேர்த்து வைக்கிறோம். கணவனையும் மனைவியையும் நாங்க சந்தோஷமாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில துவா செய்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறோம். எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் அந்த புதிய தம்பதியினர், குறிப்பாக அனுபவம் இல்லாத புதுசாக ஒன்று சேரக்கூடிய அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மிக பிரதானமாக இருக்கிற நிபந்தனை போல இருக்கிற ஒன்றுதான் மூணாவது சாராருடைய தலையீடு குடும்ப வாழ்க்கைகளில் இருக்கக்கூடாது. யாருடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் மூணாவது சாருடைய தலையீடு இருக்கக்கூடாது. திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் அக்கதி இருக்கிறது, திருமணம் நடத்தி கொண்டு போறத குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறதற்கு அதற்கு பின்னால யாருடைய அக்குதும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக கணவன் மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு போகணும் என்றால் மூணாவது ஆளுடைய தலையீடு இருக்கக்கூடாது. மூணாவது ஆளுடைய தலையீடு வரும் பொழுது தலையிடப்படக்கூடிய அந்த குடும்பத்தினர் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அங்க பிரச்சனை உண்டாகும். அல்லது தலையிடக்கூடியவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் பிரச்சனை உண்டாகும், சந்தோஷம் இல்லாம போகும். சுதந்திரமாக அவர்களை வாழ விடுறதுதான் அவர்களுக்கு நாங்க செய்யற பெரிய உபகாரம். எங்களுடைய குடும்பங்கள்ல இந்த தலையீடு என்றது, மகளையும் மகனையும் முடிச்சு கொடுக்கிறது தலையீடு என்றது முதல் நாள் இருந்தே ஆரம்பம். கணவன் கொண்டு வர பேகை திறந்து பாக்கத்தில் இருந்து, அந்த சூட்கேஸை திறந்து பாக்கத்தில் இருந்தே ஆரம்பம். கணவன் இதை கொண்டு போறார் என்றது கணவனுடைய வாப்பாவுக்கும் தேவையில்ல, உமாவுக்கும் தேவையில்ல. கணவன் தன்னுடைய மனைவிக்கு எதை குழந்தை இருக்கிறார் என்றது மனைவியுடைய உமாக்கு வாப்பாக்கு தேவையில்லை, சகோதரர்களுக்கு தேவையில்லை, அங்கிருந்தே ஆரம்பிக்குது. பிறகு ஒவ்வொன்றிலையும் தலையீடு தலையீடு, கடைசியாக எத்தனையோ திருமணங்கள் பிரிஞ்சு போகுது. இன்றைக்கு குறிப்பாக எங்களோட சூழல்ல இருக்கக்கூடிய பல திருமணங்கள் முறிஞ்சு போறதற்கும் பிரச்சனைகளாக மாறுறதற்கும் காரணமாக அமைஞ்சிருக்கிறது. அதனுடைய பின்னணியை பார்த்தால் மூணாவது சாராருடைய தலையீடு. கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் உலமாக்கள் மிக தெளிவாக சொல்றாங்க. குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க வேணுமா, திருமணம் முடிக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க வேணுமா இருந்தால் முதலாவது நாள் இருந்து அவர்கள் தனி குடித்தனம் நடத்த வேண்டும். திருமணம் முடிக்கிறவங்க இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா, அல்லது இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருக்கணுமா என்று கேட்டால் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அவர்கள் தனியாக இருக்க வேண்டும். அதற்கு அலி ரதி அல்லாஹன் அவர்களுடைய திருமண நாள் வருகிறது. பதிலுடைய யுத்தத்துக்கு முன்னாலேயே அவர்களுடைய அக்கது நடைபெற்றிருந்தது. நிர்பந்தமாக அந்த அக்கது திருமணத்துடைய அந்த குடும்ப வாழ்க்கையை பிற்படுத்த வேண்டியப்பட்டது. அதுக்கு பின்னால வந்ததுக்கு பின்னால அவர்களுடைய திருமண நாள் வருகிறது, குடி போகிற நாள். அலி ரதி அல்லாஹன் அவர்கள் அன்றைக்கு செஞ்ச வேலை என்னன்னா போய் ரூம் தேடுறாங்க, எங்கேயாவது எனக்கு ஒரு வீடு, சொந்தமாக மனைவியை கூட்டி போறதுக்கு இடம் இல்லை. அன்சாரி சஹாபி ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது, ஒரு அறை ஒன்று இருக்குது, நான் தாரன் அங்கே கொண்டு வந்து வச்சுட்டுறீங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்களோட ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க, போய் விட்டுவாங்க. அங்க போய் திரும்ப மாமா போய் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, குடும்பத்திலாம் கூட்டு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறது. சயீத் இப்னு முஸய்யிப் இப்ராஹிமஹுல்லா அவர்கள், அவர்களுடைய மகள் இருந்தார்கள், எவ்வளவு பெரிய படிச்ச ஒரு நல்ல அஹ்லாக் உள்ள உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் என்றால், அந்த நேரத்தில் இருந்த ஹலீஃபா சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களுக்கு சொல்லி இருந்தார், என்னுடைய ரெண்டு மகன்மார் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இளவரசர்கள், நீங்களாக தெரிவு செஞ்சு யாருக்கு விருப்பமோ உங்களோட மகளை முடிச்சு கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இவர்களுடைய அந்த இலக்கு இருக்கிறதே பெருசாக இருந்துச்சு. அவர்கள் சொன்னாங்க, ரெண்டு பேர்ல யாரும் வேணாம், தன்னுடைய மஜ்லிஸுக்கு அடிக்கடி ஒருவர் வருவார், ஹதீஸுடைய மஜ்லிஸுக்கு வருவார், சில நாட்கள் பார்க்கிறாங்க அவரை காண இல்லை, சில நாட்கள் கழிச்சு வாரார், கேட்கிறாங்க அப்துல்லா எங்க போயிருந்தீங்க, சில நாட்கள் காண இல்லையே. அவர் சொன்னார், என் மனைவி மௌத்தா போய்த்துட்டாங்க, அந்த வேலைகளில் ஈடுபடுறதில் எனக்கு மஜ்லிஸுக்கு வர கிடைக்கல. அப்படியா, சரி என்று சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போச்சு. மஜ்லிஸ் முடியும் பொழுது கேட்டாங்க, இந்த மகள் இருக்கிறாங்க முடிச்சு கொள்றீங்களா, இந்த மகளை முடிச்சு கொள்றீங்களா, யாரும் மறுப்பாங்க, இவ்வளவு பெரிய ஒரு பெண், முடிச்சு கொள்றேன். உடனடியாக அந்த இடத்திலேயே ஷாஹிதை வச்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் திரும்பி போறார் வீட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு போய் அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தாரு, நோன்பு துறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பார்க்கிறாரு, சில நாட்களுக்கு முன்னால சுட்ட ரொட்டி துண்டுகள் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடவும் மேலாது தண்ணியில போட்டார், இதை வச்சாவது நோன்பு வந்து சாப்பிடுவோம். இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், யாரோ கதவை தட்டுறாங்க, கதவை தட்டுறாங்க, யாரு என்று கேட்டேன், சயீத் என்று பதில் வந்தது. எனக்கு கற்பனையில கூட வரவில்லை, இது சயீத் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க என்று. எந்த சயீத் என்று கேட்டேன், சயீத் இப்னு முஸய்யிப் என்று பதில் வந்தது. போய் கதவை திறந்தேன், சொன்னாங்க, திருமணம் முடிச்சீங்க, மனைவியை கூட்டு வராம தனியவே வந்துட்டீங்களே, ஏதோ நான் கூட்டிட்டு வந்துட்டேன் என்று உள்ளுக்கு அனுப்பிட்டு போயிட்டாங்க. வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க ஹஸ்ரத், இல்ல நீங்க சந்தோஷமாக இருங்க என்று சொல்லிட்டு போறாங்க. எவ்வளவு சிம்பிளான, எவ்வளவு லேசான திருமணம். கண்ணியமான சகோதரர்களே, இது எதுவரைக்கும் வரமாட்டாதோ அது வரைக்கும் மூன்றாம் தரப்பினர்களுடைய தலையீடு என்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்துல யார் யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து சொல்லுவார்களோ, முதலாவது கேட்பாங்க, நீங்க தனியாக வாழ்றீங்களா, கூட்டு குடும்பமாக மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறீங்களா, மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா முதலாவது சொல்லுவாங்க அட்வைஸ், நீங்க போங்க, நீங்க தனியாக வாழுங்க, அதுக்கு பிறகும் பிரச்சனை இருக்குது என்றால் அதுக்கு பின்னால வந்து சொல்லுங்க பார்ப்போம். பெரும்பாலும் அவர்களுக்கு வர பதில், இப்ப சந்தோஷமாக இருக்கிறோம் என்றுதான் வரும். கண்ணியமான சகோதரர்களே, முதல் நாளில் இருந்தே பிரிஞ்சு அவர்கள் தனி குடும்பமாக வாழ்றாங்க என்று சொல்றது ஒரு குறை அல்ல, இஸ்லாமிய முறை இது. இஸ்லாமிய கொஞ்ச நாளைக்கு இங்க வைக்கிறது, கொஞ்ச நாளைக்கு அங்க வைக்கிறது, திருமணம் முடிக்க முன்னாலேயே இவங்க சொல்றது, திருமணம் முடிக்கிறது சரி எங்களோட வீட்டுலதான் நிக்க வேணும், நாங்க அப்புள்ளே அனுப்ப மாட்டோம், இப்படி சொல்றது, இதெல்லாம் எங்களோட ஊர்களில் இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கலாம், அல்லது வேறு கலாச்சாரங்கள் இருந்து எங்களுக்குள்ள புகுந்திருக்கிற நடைமுறையாக இருக்கலாம். எங்களோட முறை என்னன்றால், முதல் நாள்ல இருந்து தனி குடும்பம் தனி வீடு, தனி குடும்பம் தனி வீடு, எது வரைக்கும் அது இருக்காதோ சந்தோஷமாக இருக்கேலா. தலையீடு என்றதை யாரும் விரும்புறது இல்லை, குறிப்பாக ஷைத்தான் மிச்சம் முயற்சி செய்யற இடம்தான் குடும்பம் என்றது. ஒரு மனைவியையும் கணவனையும் பிரிக்கிறத விடவும் ஷைத்தான் செய்யற மிகப்பெரிய கெட்டிக்கார வேலை ஒன்றுமே இல்லை. இந்த ஹதீஸ்ல மிக தெளிவாக சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேலை செய்யற ஆட்களை ஷைத்தான் கட்டி பிடிச்சு பாராட்டுறான். எவ்வளவு முயற்சி இருக்கும், அதற்குரிய வழிகளை நாங்கள் குறைக்கிற அளவுக்கு எங்கட குடும்பங்கள், எங்கட குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எங்களால் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல காட்சிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த நிக்காஹை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. இந்த நிக்காஹில் அல்லாஹு தாலா ஹைரையும் பரக்கத்தையும் மேம்படுத்துவானாக. மஸ்ஜிதில் இந்த நிக்காக நடைபெறுது. மஸ்ஜிதில் வைக்கப்படக்கூடிய பல நோக்கங்கள், ஒன்று இங்கே மலக்குமார்கள் வாராங்க, சாலஹீன்கள் வாராங்க, பலருடைய துஆக்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மஸ்ஜிதில் வைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவர்களுக்கு நாங்கள் செய்கிற, நாங்கள் எங்கள வார்த்தையால் சொல்கிற பெரிய பெரிய பாராட்டுக்களை விடவும், நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற, அவர்கள் செய்திருக்கிற சில வார்த்தைகளால் நாங்கள் அவர்களுக்கு துவா செய்யறதிருக்கிறது, அது அவர்களுக்கு செய்கிற பெரிய உபகாரம், அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பெரிய பாராட்டு. பாரகல்லாஹு லகுமா வபாரக அலைக்குமா வஜமா பைனகுமா ஃபி கைர், பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்தது. இது சின்ன வார்த்தைகள், ஆழமான கருத்துள்ள வார்த்தைகள். பாரக அல்லாஹு லகுமா وبارك عليكما وجمع بينكما في خير. இன்னும் சில சஹாபாக்களை வாழ்த்தும் பொழுது பாரக அல்லாஹு லக் என்று வாழ்த்தி இருக்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக. எங்களுக்கு அரபியில சொல்லலாம், அரபியில சொல்லாட்டி தமிழ்லயே நாங்க இந்த துவா செய்ய, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக, இந்த மாதிரி துவா செய்யலாம். இங்கதான் செய்யணும் என்றது இல்ல, இவர்களை பின்னால இந்த நாட்கள் இப்ப முதல் நாள்ல மட்டும்தான் என்றதல்ல, இந்த நாட்கள்ல பொதுவாகவே அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய இந்த துவாவாக இருக்குது. இங்கேயும் செய்யலாம், பின்னாலையும் அவர்களோட சந்திக்கிற நேரங்களையும் இந்த துவா அவர்களுக்கு செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அமலுடைய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.